அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்லல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமம் கொண்டு ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே பல லட்சக்கணக்கான படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா, அவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தெனும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்துக்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துரைத்த எமது உயிரிலும் பிரிய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், கயாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அத்துணை பேரிலும் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை சொரிந்தருள்வானா. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமும் அல்லாஹுடைய மாளிகையிலே ஏத்திகாஃப் நீயத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துலுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்திருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாக தவந்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்கின்றேன். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை கொஞ்ச கால வாழ்க்கைக்காக வேண்டி துனியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். துனியாவுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது, தற்காலிகமான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் அவனுடைய மௌத்துக்கு பின்னாலே அவனுக்கு நிரந்தரமான வாழ்க்கை முடிவே இல்லாத ஒரு ஆகரத்துடைய வாழ்க்கை அவனுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. துனியாவிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை ஞாபகத்துகளும் அவனிடமிருந்து செல்லக்கூடியவைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எமக்கு ஒரு மௌத்து இருக்கிறது என்ற சிந்தனையோடு நாம் அந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த காரியத்தை, இந்த விஷயத்தை விரும்புவானா அல்லது இதன் மூலமாக எனக்கு விமோசனம் கிடைக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் அது விலை மதிக்க முடியாததாக இருந்து கொண்டிருக்கிறது. அவனிடத்திலே சென்ற ஒரு காலம், ஒரு நிமிடம் கூட அது மீண்டும் அது வரமாட்டாது. ஒரு மனிதனுடைய மூச்சு அது சொர்க்கலோகத்தை தயார் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் சிந்திக்கணும், எம்முடைய கால நேரங்கள் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் இதிலே கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை, கால நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துகின்றார்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதாலும் கேட்டிருக்க முடியாத, எந்த உள்ளத்தாலும் சிந்தித்து பார்க்க முடியாத உயர்தரமான சொர்க்கலோகத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். சொர்க்கலோகத்திலே தேனார் ஓடிக்கொண்டிருக்கின்றது, பாலார் ஓடிக்கொண்டிருக்கிறது, மதுவார் இருந்து கொண்டிருக்கிறது, நீரார் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் விரிந்த விருப்பமான முறையில் வாழக்கூடிய இடம்தான் அந்த சொர்க்கலோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த குறுகிய கால வாழ்க்கையில நிரந்தரமான முடிவே இல்லாத இந்த ஆகரத்தை நாம் ஒவ்வொருத்தரும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கால நேரங்களை வீணாக்குகின்றார்களோ நிச்சயமா அவர்கள் தான் நாளைக்கு கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எம்முடைய ஒவ்வொரு மூச்சும் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே தான் கழிய வேண்டும். அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த காலம் எவ்வளவு பெருமதியானது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் வல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்துவிட்டு இன்னல் இன்சான லஃபீ குஸுர், இந்த முழு மனித சமுதாயமும் அவர்கள் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார். எனவே எம்முடைய காலம் அது ரொம்பவும் பெருமதியானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குறுகிய கால வாழ்க்கை 50-60 வருடத்திலே தான் நாங்கள் எல்லாம் நிரந்தரமான முடிவே இல்லாத அந்த ஆகரத்தை அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம் தயார் செய்ய வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம், ஆனால் மௌத்துக்கு பின்னாலே நிரந்தரமான முடிவே இல்லாத இந்த ஆகரத்தில் அந்த மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உலகத்திலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கஷ்டங்கள் அல்ல, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் துன்பம் அல்ல, நாளைய கியாமத்தில் ஒரு மனிதன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் யாரும் யாராலும் உதவி செய்ய முடியாத நிலைமைதான் அந்த ஆகரத்துடைய நிலைமை. அன்புக்குரிய சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையிலே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய காலத்தை எப்படி கழித்தான் என்று அல்லாஹ்விடம் பதில் சொல்லித்தான் வேண்டும். பயங்கரமான சூரியனுடைய வெப்பம் கொட்டி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவத்தின் அளவு தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள், வேர்வையில அவர்கள் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். கயாமத்தில் ஒரு மனிதன் அவன் வைத்த காலை நகர்த்த முடியாது, எதுவரைக்கும் தன்னுடைய கால நேரத்தை எப்படி கழித்தான் என்பதற்கு அவன் பதில் சொல்லாதவரை. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனைத்தான் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஅ. இந்த கயாமத்துடைய நாளையிலே எந்த ஒரு மனிதரும் அவர் வைத்த காலை நகர்த்த முடியாத 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படாதவரை. முதலாவதாக அந்த மனிதரிடம் கேட்கப்படும் உனக்கு பெருமதியான இந்த வாழ்க்கையை நாம் தந்திருந்தோம், இந்த வாழ்க்கையை நீ எப்படி கழித்தா என்பதா அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வான். அடுத்ததாக உனக்கு நாம் பொருளை செல்வத்தை தந்திருந்தோம், இந்த பணத்தை நீ என்ன கருமங்களிலே எப்படி செலவு செய்கிறாய் என்பதாக அல்லாஹ் விசாரணை செய்வான். அடுத்ததாக உனக்கு நல்ல புத்தியை தந்திருந்தோம், இந்த புத்தியின்படி நீ நல்ல உன்னுடைய இல்மின்படி எவ்வளவு அமல் செய்தாய் என்பதாக அவனிடம் விசாரணை செய்யப்படும். உனக்கு உன்னுடைய உடம்பிலே நல்ல தேக ஆரோக்கியத்தை தந்திருந்தோம், உன்னுடைய உடம்பின் மூலமாக என்ன நல்ல கருமங்களை நீ செய்தாய் என்று ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த 4 கேள்விகளுக்கும் அவன் பதில் சொல்லாத வரையில அவன் கியாமத்துடைய நாளையில வைத்த காலை நகர்த்த முடியாது. பயங்கரமான கஷ்டமாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை விட்டும் விரண்டோடக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அந்த நேரத்தில், யா நப்சி என்னை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லையா என்று ஒவ்வொருத்தரும் தன்னை தானே அந்த நேரத்திலே அவர்கள் தன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரமாக அது இருக்கும். இதே நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய அவனுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான், ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இளமை பருவம் பாலிப பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த வாலிபத்தை பற்றியும் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐந்து நிலைமைகள் வருவதற்கு முன்னாலே 5 நிலைமைகளை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். முதலாவது சொன்னார்கள், உங்களுடைய வாலிபத்தை வயோதிகம் வருவதற்கு முன்னாலே நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், உங்களுக்கு நோய் நொம்பலங்கள் வருவதற்கு முன்னாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியமான நிலைமையை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சொன்னார்கள், உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னாலே உங்களுடைய சொத்து செல்வங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி நல்ல காரியங்களை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேலை வெற்றிகள் வருவதற்கு முன்னாலே உங்களுடைய ஓய்வு நேரத்தையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய மௌத்துக்கு முன்னாலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் நீங்கள் கனிமத்தாக பெரும் ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். இந்த ஹதீஸிலே நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மௌத்துக்கு முன்னால் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வந்தவர்கள் முதன்மைப்படுத்தி அந்த வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு குர்ஆன் சட்டமாக இருக்கக்கூடிய இந்த வாலிபத்தை வயோதிகம் வருவதற்கு முன்னாலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இளமை வாலிப பருவம் இதனை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா மிகவும் பலமானதாக வலிமை உள்ளதாக ஆற்றல் மிக்கதாக எதையுமே செய்யும் திறன் மிக்கதாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இதனாலே தான் ஒரு மனிதர் வாலிபத்திலே அமல் செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் வயோதிகமான நேரத்தில் அவருக்கு அந்த அமலை செய்ய முடியாமல் இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தால் அந்த மனிதனுக்கு வாலிபத்திலே செய்த அத்துணை நன்மைகளையும் வயோதிகத்திலே அவருக்கு அந்த நன்மைகளுடைய அத்துணை நன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா பலகல் முஃமினு மினல் கிபரி, எப்பொழுது ஒரு முஃமினான மனிதன் அவன் வயோதிகத்தை அடைவானோ அந்த கட்டத்திலே அவனால் அமல் செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும்போதோ குதிப லஹு மா கான யஅமல், வாலிப பருவத்திலே என்னென்ன அமல்களையெல்லாம் இந்த மனிதன் செய்து கொண்டிருந்தானோ இந்த அத்துணை நன்மைகளையும் வயோதிக பருவத்திலும் அந்த தள்ளாடக்கூடிய வயதிலும் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டிருப்பான் என்பதாக சொன்னார். எனவே வாலிபத்தை நல்ல முறையிலே கழிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களால் அமல் செய்ய முடியாத ஒரு காலம் வரும் போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாலிபத்திலே செய்த அத்துணை நன்மைகளையும் அத்துணை நல்ல கர்மங்களையும் வயோதிகத்திலும் செய்ததா அல்லாஹு தஆலா நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது மாத்திரமல்ல, மறுமையிலே கூட ஆகரத்தில கூட யாரெல்லாம் தன்னுடைய வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவிடத்திலே விமோசனம் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கயாமத்துடைய நாளையிலே ஏழு பேர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நிழலே இல்லாத அந்த நாளையிலே நிழல் கொடுப்பார். அதிலே ஒரு மனிதர் தான் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த அந்த வாலிபனுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து அரசுடைய நிழலை கொடுக்கின்றான் என்பதாக சொன்னார். கயாமத்துடைய நாள் எவ்வளவு பயங்கரமான ஒரு தினமாக ஒரு நாளாக அது இருக்கும். இன்றைக்கு சூரியன் 9,88,00,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் சூரியன் அது பூமிக்கு கொஞ்சம் சமீபமாக வரும்போதோ மின் விசிறிகள் இல்லாமல் காற்றாடிகள் இல்லாமல் மனிதர்கள் அவர்களுடைய சுகத்தை கொண்டாடுவது எவ்வளவு கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூரியனை இந்த மனிதனுக்கு இவனுடைய தலைக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும். ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவத்தின் அளவு உயர்வையில தத்தளித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் சுபஹானஹு வ தஆலா யாரெல்லாம் தன்னுடைய வாலிபத்தை நல்ல முறையில கழித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நிழல் கொடுக்கின்றார். எவருடைய இளமையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டின இந்த வழியில யாரெல்லாம் தன்னுடைய இளமையை நெறிப்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய உலகத்துடைய வாழ்க்கை கூட நிம்மதியானதாக சந்தோஷமானதாக அல்ல ஆக்கி வைக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இளமை பருவத்தில் இருந்த அந்த சஹாபாக்கள் அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே காணப்பட்ட ஈமானிய பலமும் இஸ்லாமிய பண்பாடும் சத்தியத்தை நிலைநாட்டும் இலட்சிய வேட்கையும் அதற்காக அதனை தேடுவதற்காக அவர்கள் பட்ட துன்பங்களும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே சாதனை படைத்த இளைஞர்களின் பட்டியல் மிக நீளமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஆகியோர் முதல் இன்றைய இளைஞர் யுவதியர் வரை அவர்களின் சாதனை நீண்டு கொண்டே செல்கின்றது. சிந்துவை கைப்பற்றியவர் முஹம்மது இப்னு காசிம் என்று சொல்லக்கூடியவர் 20 வயதை கூட அடையாத இளம் வாலிபராக இருந்தார். ஸ்பெயினை அன்று கைப்பற்றிய தாரிக் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடியவர் 18 வயதை கூட அடையாத ஒரு வாலிபராக இருந்திருக்கின்றார். போர்க்களத்தில் மட்டுமன்றி வாழ்க்கையிலே எல்லா துறையிலும் முஸ்லிம் இளைஞர்களின் சாதனைகள் மிக நீளமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் திறந்து பார்த்தால் அங்கு சாதனை புரிந்த அநேகமான இளைஞர் யுவதிகர்களுடைய வரலாற்று பதிவுகளை எம்மால் காண முடியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நாம் ஓதக்கூடிய சூரத்துல் கஃபிலே வரக்கூடிய ஒரு சம்பவம். ரோம் நாட்டு மன்னன் வக்கியானோஸ் என்று சொல்லக்கூடியவன் 7 வாலிபர்களை சிறு திணிப்புக்காக அவர்களில் ஈடுபடுத்த முயன்ற போதோ அந்த வாலிபர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு குகையை நாடி செல்கின்றார்கள். சிறு திணிப்புக்கு இந்த மன்னன் இப்பொழுது இவர்களை திணிப்பதற்கு ஈடு முயற்சி செய்து கொண்டிருக்கும் போதோ இந்த வாலிபர்கள் ஈமானுடைய உணர்வுடைய இந்த வாலிபர்கள் அவர்களுடைய அந்த சம்பவத்தை குர்ஆன் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. நஹ்னு நக்ஸு அலைக நபஹும் பில் ஹக் நபியே நாயகனே, அந்த வாலிபர்களுடைய உண்மையான சம்பவத்தை நாம் சொல்கிறோம் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இன்னஹும் ஃபித்யத்துன், நிச்சயமாக அவர்களும் வாலிபர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் ஆமனு பிரப்பிஹிம், தங்களுடைய ரப்பின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்த வாலிபர்கள் அந்த அரசரிடத்திலே சென்று அவருக்கு முன்னாலே ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அருள், எங்களுடைய ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு என்று சொன்னால் வானம் பூமிகளுடைய இரட்சகனாக இருக்கின்றான், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதாக அந்த வாலிபர்கள் சொன்ன சம்பவத்தை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அந்த வாலிபர்களிடத்திலே ஈமான், அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம் இருந்திருக்கின்றது. அந்த வாலிபர்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த குகைக்கு சென்றதை கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு போதும் ஆயத்தாக ஒரு சம்பவமாக குர்ஆனிலே கூறியிருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய வாலிபர்களுடைய சீர்கேடுகளுக்கும் அவர்களுடைய வழி தவறல்களுக்கும் அசிங்கங்களுக்கும் அலங்கோலங்களுக்கும் உரிய மிக அடிப்படையான காரணம் அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் இல்லை, அல்லாஹ் இந்த தவறை நான் செய்துவிட்டால் கயாமத்துடைய நாளையிலே கோடான கோடி அவனுடைய மக்களுக்கு முன்னாலே இந்த தவறை ஏன் செய்தா என்று அல்லாஹ் என்னிடம் விசாரிக்க மாட்டான், விசாரிப்பானே என்ற அந்த உணர்வு இல்லாததன் காரணமாகத்தான் இன்றைய இளைஞர்கள், இன்றைய யுவதியினர்கள் பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று இந்த ஆண்களும் பெண்களும் தன்னுடைய தந்தைக்கு பயப்படும் அளவுக்கோ, தன்னுடைய ஊரில் பயப்படும் அளவுக்கோ ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய பயம் இந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சுற்றுலாவுக்காக செல்கின்றார்கள், இந்த கட்டத்தில் ஒரு தவறு நடப்பதற்கு முற்படும் போது எந்த இளைஞர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இதனை நாம் செய்யக்கூடாது என்று அந்த சகோதரர்களை அந்த நண்பர்களை தடுத்து நிறுத்தும் வாலிபர்கள் எத்துணை பேர் எம்முடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலங்களிலே எப்படிப்பட்ட ஒரு கட்டம் வரும் என்று சொன்னாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த இளைஞர்களுடைய வாயிலே அல்லாஹ்வுடைய அந்த பேருதான் இருந்து கொண்டிருந்தது. எப்படியான ஒரு கட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் என்று சொன்னால் பயந்து நடுங்கக்கூடிய வாலிபர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு சிறுவனை ஒரு இளைஞனை பரீட்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வனாந்தரத்தின் பக்கமாக செல்கின்றார்கள். ஒரு சிறுவன் ஆட்டிடையன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த ஆட்டிலே ஒரு ஆட்டை நீ விட்டுவிடு, உன்னுடைய எஜமானிடத்திலே நீ சொல்லிவிடு. பொதுவாக ஓநாய் அவை அது இதனை தின்றுவிட்டது, ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்பதாக சொல்லு என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் அந்த சிறுவன் சொன்னான், இது என்னால முடியாது என்று சொன்ன நேரத்திலே மீண்டும் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பொதுவாக ஆடுகளை ஓநாய் சாப்பிடுவது வழக்கம்தான், ஆனால் நீ இப்படி சொல்லிவிட்டால் உன்னுடைய எஜமான ஏற்றுக்கொள்வார், நீ விற்றுவிடு என்று சொன்ன நேரத்திலே இந்த திருவன் ஐநல்லா அல்லாஹ் எங்கே என்பதாக அந்த இடத்திலே கேட்கின்றார். ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள், யாருமே இல்லாத ஒரு கட்டம், இந்த சிறுவன் அவனுக்கு முடியும் ஒரு ஆட்டை விற்றுவிட்டு தன்னுடைய எஜமானிடத்திலே அதனை ஓனாய் சாப்பிட்டது என்று சொல்ல முடியும். இந்த வனாந்தரத்தில் யாரும் இல்லாத கட்டத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபரை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே என்று உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த வாலிபருடைய அந்த சிறுவருடைய வாயிலிருந்து வந்த அல்லாஹ் என்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொண்டிருந்தது, மாற்றத்தை உண்டு பண்ணிக் கொண்டிருந்தது என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகளுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம் அந்த சிறுவர்களுடைய உள்ளங்களிலே இருந்திருக்கின்றது. இன்றைக்கு நாம் எம்முடைய இளைஞர்களை சிறுவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய பயம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அன்சாரிகளில் இருந்த ஒரு வாலிபர் இருந்தார். எப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வருவாரோ அந்த சிறுவர் அவர் அழக்கூடியவராக இருந்திருக்கின்றார். நபி அவர்கள் நரகத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அழுது விடுவார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்புஸகும் வாஹலீகும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பயங்கரமான கொடூரமான நரகலோகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நரகத்திலே எரிக்கும் எரிக்கொல்லிகள், எரிபொருட்கள், மனிதர்களும் கற்களும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஓதியதுதான் தாமதம். இந்த இளைஞர் மனிதர்களையும் கற்களையும் அல்லாஹ் நரகலோகத்திலே எரிக்கின்றாரா, அதிலே நான் ஒரு மனிதனாக இருப்பேனோ என்று இந்த சிந்தனையிலே கண்ணீர் வடித்து இப்பொழுது இந்த சிறுவன் இந்த இளைஞன் மயக்கமுற்று கீழே விழுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுடைய நெஞ்சிலே தன்னுடைய முபாரக்கான கையை வைத்தார்கள். ஃபைதா ஹுவ யதஹர்ரக், இப்பொழுது இந்த சிறுவனுடைய உயிர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. சிறுவனுடைய உயிர் பிரியக்கூடிய கடைசி கட்டம் சகராத்துடைய வருத்தத்திலே துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சகோதரர் இந்த சிறுவர் மரணித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு அவரை அடக்குவதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபைனல் ஃபரக்கமினன்னாரி ஃபலத கபிதஹு, இந்த இளம் சிறுவருடைய உள்ளத்திலே நரகத்தின் மீது உள்ள பயம், நான் பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ் நரகத்திலே என்னை எரி கொல்லியாக ஆக்கிவிடுவானோ என்ற பயம்தான் அவருடைய உள்ளத்தை பிளக்க செய்து விட்டது. இந்த சிறுவனுடைய உள்ளம் பிளந்து விட்டது. அல்லாஹ்வுடைய பயத்தினால் இவருடைய உள்ளம் வெடித்து விட்டது என்பதாக சொல்லிவிட்டு ஃபவல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், லகத் ஆதஹுல்லாஹு மின்ஹா, எந்த நரகலோகத்தை இந்த சிறுவன் பயந்து நடுங்கினானோ அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் இவரை பாதுகாத்து விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்றைய இளைஞர்களிடத்திலே அன்றைய காலங்களிலே சிறுவர்களிடத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய பயத்தையும் தக்வாவையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இதே போன்ற இன்னும் ஒரு சம்பவம் ஹஜரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நடந்திருக்கின்றது. ஒரு சிறுவன் ஒரு வாலிபன் பள்ளி வாயிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவனாக இருந்தார். ஆனால் அந்த வாலிபனை அடையணும் என்பதற்காக ஒரு பெண்மணி முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாள். ஆனால் அந்த வாலிபனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. ஆனால் பெண்மணி மீண்டும் மீண்டும் அந்த வாலிபரை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த வாலிபர் சிறிது தூரம் செல்கின்றார், அவரால் நடக்க முடியவில்லை. இப்பொழுது இன்னல்லதீன தகவ், யாரெல்லாம் அல்லாஹ்வை உண்மையான முறையில் பயந்தார்களோ, இதா மத்தஹும் தாயிஃபும் மின ஷைத்தான், அவர்களுக்கு ஷைத்தானுடைய தவறான எண்ணம் மூசலாடி விட்டால், தஸக்கரு, அல்லாஹ்வை ஞாபகம் கூறிவிடுவார்கள், அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு விடும் என்ற ஆயத்து இவருக்கு ஞாபகத்திலே வருகின்றது. இவர் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகின்றார். மீண்டும் இவருக்கு தெளிவு கிடைக்கிறது. மீண்டும் குர்ஆனுடைய வசனம் ஞாபகத்திலே வருகின்றது. அதே நிலைமையில் இவர் மீண்டும் மயக்கமுற்று மௌத்தாகிவிட்டார். இரவு நேரம் அடக்கம் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் உமர் கத்தாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கபரின் பக்கமாக நின்று கொண்டு, யா ஃபதா, ஏ வாலிபரே, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யாரெல்லாம் அல்லாஹ்வை உண்மையான முறையில் பயந்து நடக்கின்றார்களோ சொர்க்கலோகத்திலே ரெண்டு சொர்க்கங்களை அல்லாஹ் அவர்களுக்கு சன்மானமாக கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். இப்பொழுது கபருக்குள்ளே இருந்து எதிரொலி சத்தம் வருகின்றது, யா உமர், ஏ உமரே, கத் ஆதானீஹிமா அஸ்ஸவஜல், என்னுடைய ரப்பு எந்த சொர்க்கலோகத்தை தருவதாக எனக்கு வாக்களித்தானோ அந்த ரெண்டு
சொர்க்கங்களையும் தந்துவிட்டான் என்பதாக அங்கிருந்து அந்த வாலிபருடைய சத்தம் வெளியே வருகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அன்றைய காலங்களிலே வாலிபர்களிடத்திலே இருந்த அல்லாஹ்வுடைய பயத்தையும் தக்குவாவையும் நாம் பார்க்க வேண்டும். இன்று இந்த இளைஞர்களை யுவதியர்களை வழிகேட்டிலே கொண்டு செல்வதற்காக அவர்களுடைய திசைகளை திருப்புவதற்காக வேண்டி எத்தனையோ சாதனங்கள் முன்னே இருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாக மாட்டாது. அன்பார்ந்த சகோதரர்களிலே, இதிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கக்கூடியதுதான் சிறு பிள்ளைகள் பச்சை இளம் பாலகங்களில் இருந்து அறியாதவர்கள் தொலைக்காட்சிகளுக்கு முன்னே நின்று கொண்டு பாவமான மோசமான காரியங்களை பார்த்து ரசிப்பது. இன்றைக்கு அந்த சிறு பிள்ளைகளுக்கு இது மிகவுமே ஒரு சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அண்மையிலே நடந்த ஒரு ஆராய்ச்சியிலே தொலைக்காட்சியுடைய திரைகள் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் 10-12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மீது மிகவும் அபாயகரமான ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது என்பதாக சொல்லி அவர்களுடைய மூளை வளர்ச்சி குந்தி போவது மட்டுமல்லாமல் அறிவு வளர்ச்சியும் பாதிப்படைகின்றது. அவர்களுடைய ஒழுக்கங்கள் சீர்கெட்டு போவதற்கு இது காரணமாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு சிறுவர்கள் பார்க்கக்கூடிய அவர்கள் கேள்விப்படக்கூடிய விடயங்கள் கல்லில் செதுக்கப்பட்டதை போன்றோ என்றும் அவர்களுடைய நினைவிலே இருந்து கொண்டிருக்கும் என்பதாக அந்த மெகசினுடைய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இன்றைய இளைஞர்களிடையே இருக்கக்கூடாத மிக முக்கியமான ஒரு விடயம் தான் புகைத்தல். இன்றைக்கு சாதாரணமாக 60% இளைஞர்கள் இந்த புகைப்பழக்கத்துக்கு அவர்கள் அடிமையாகி இருக்கின்றார்கள். புகைப்பழக்கம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் அதனை அந்த மனிதன் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை எந்த விதத்திலும் அவன் கெடுத்துக் கொள்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. புகைத்தல் ஒரு மனிதனுடைய உடம்புக்கு தீங்கை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவனுடைய உயிருக்கே பேராபத்தை ஏற்படுத்துகிறது. இதே நோய்கள் மாரடைப்பு புற்றுநோய் போன்ற நோய்கள் உருவாகுவதற்கும் காரணமாகலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி போதை பழக்கத்துக்கும் சிலர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் மதுவையும் சூதாட்டத்தையும் வன்மையாக தடை செய்திருக்கிறது. இதனை மதுவை அருந்தக்கூடியவர்கள் துனியாவில் மட்டுமல்ல நாளை கியாமத்திலும் அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான தண்டனைக்குட்படக்கூடியவர்களாக மாறுவார்கள். துனியாவிலே இவர்களுக்கு பயங்கரமான நோய்கள் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாளை கியாமத்திலே தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய நரகவாதிகளுடைய காயங்கள் புண்களில் இருந்து வரக்கூடிய சாற்றை தான் அந்த மது அருந்தியவர்களுக்கு குடிப்பாட்டப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நவீன உலகத்திலே மனிதனுக்கு இன்றியமையாத இன்னும் ஒரு பாவனை பொருளாக இருக்கக்கூடியதுதான் கையடக்க தொலைபேசி. இது உண்மையிலே மனிதனுக்கு தேவையான ஒன்றுதான். ஆனால் இந்த தேவையை போன்று அனுபவிக்க வேண்டும். இன்றைய இளைய தலைமுறையினர்கள் சிறுவர்களிடத்திலே கூட இந்த கையடக்க தொலைபேசிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் தேவைக்கு பாவிப்பார்கள் என்றால் அதிலே ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதிலே மியூசிக்குகளும் இசைகளும் சங்கீதங்களும் நிறைந்த விடயங்களை தான் அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டிருப்பதையும் நாம் கண்டு கொண்டு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சங்கீதமும் இசையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிஃபாக்தனத்தை நயவஞ்சகத்தனத்தை உண்டு பண்ணுகிறது என்பதாக சொன்னார்கள். என்னுடைய பிள்ளைகள், அரும் செல்வங்கள், நயவஞ்சகத்தனத்தோடு முனாபிக்தனத்தோடு ஏன் இன்றைக்கு தாய் தந்தையர்களுக்கு வழிபடுகிறார்கள் இல்லை என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் பிள்ளைகளை அமானிதமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அமானிதம் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்தால் எப்படி அந்த பொருளை திருப்பி நல்ல முறையிலே கொடுக்க வேண்டுமோ, இதே விதமாக அல்லாவிடம் திருப்பி கொடுப்பது அவனுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் இதை விடவும் மிகவும் பெரும் அமானிதமாக எங்களுக்கு குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த குழந்தைகளை தரும்போது எப்படி மாசற்ற குழந்தைகளாக, எந்த தவறுமே அறியான பிள்ளைகளாக எங்களுடைய கைகளிலே தந்தானோ, இதே விதமாக அதனை திருப்பி அல்லாஹ்விடம் நாம் ஒப்படைப்பது பெற்றோர்களுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதிலும் குறிப்பாக அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய வீட்டுடைய மாஹோல் சீராக வேண்டும். ஒவ்வொரு வீடும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை போன்று உருவாக வேண்டும். குர்ஆன்கள் ஓதப்படக்கூடிய வீடாக, நபி மீது சலவாத்துகள் சொல்லப்படக்கூடிய ஒரு வீடாக, அல்லாஹ்வுடைய திக்ருகள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு வீடாக, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துக் கொடுக்கும் ஒரு வீடாக இந்த வீடுகள் மாற வேண்டும். வீட்டுடைய மாஹோல் சீராக வரையில அதுவரையில் எங்களுடைய பிள்ளைகளுடைய சீர்திருத்தம் வரமாட்டாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய ஒழுக்கங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் மூன்று பெண்மணிகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்த்து பருவ வயது வரையும் அவர்களை வளர்த்து தக்குவாவோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு வளர்த்தார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கலோகத்தை கொடுக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இப்பொழுது அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரெண்டு பெண்மணிகள் தான் இருக்கின்றார்கள், ரெண்டு பெண்களை நல்ல முறையில் வளர்த்தாலுமா இந்த நன்மை கிடைக்கும்? ஆம் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யாராவது ஒரு பெண்மணி இருக்கிறது என்று அந்த மஜ்லிஸில் எழுந்திருந்தால், அந்த பெண்ணையும் தக்குவாவோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஒழுக்கமுள்ள பெண்ணாக வளர்ப்பார் என்றால் அவருக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், யாரெல்லாம் அவர்களுக்கு ரெண்டு பெண்மணிகள் கிடைத்து அதனை ஒழுக்கமான முறையில் வளர்ப்பார்களோ, அல்லாஹ் சொர்க்கலோகத்திலே அவர்களை என்னோடு நெருக்கமாக இருக்க செய்வான் என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிள்ளைகளை அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனை நல்ல ஒழுக்க விழுமியமுள்ள சமூகமாக எம்முடைய இளைஞர்களை எங்களுடைய பெண் மக்களை வளர்த்தெடுப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு நல்ல தௌஃபீக்கை தருவானாக. யா அல்லாஹ், எம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக, எம்மை பெற்ற தாய் தந்தையர்களுடைய அத்துணை பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய முஸ்லிமான சகோதரர் ஆண்கள் பெண்கள் அத்துணை பேரை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எம்முடைய இளைய தலைமுறையினர்களை நல்லவர்களாக மாற்றி விடுவாயாக, அவர்களுக்கு தக்குவாவை கொடுப்பாயாக, உண்மையான முறையில் பயந்து நடக்கக்கூடிய முத்தகீன்களாக அவர்களை மாற்றி விடுவாயாக, பயங்கரமான கொடூரமான நரகலோகத்திலிருந்து அவர்களையும் பாதுகாப்பாயாக, எங்களையும் பாதுகாப்பாயாக, பூரா மூமினான முஸ்லிமான அத்துணை பேரையும் பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.